வணக்கம் நேயர்களே, இது உங்கள் பொதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி. இன்னைக்கு வந்து நம்மளுடைய சிறப்பு நிகழ்ச்சியில புதுக்கோட்டை மாவட்டம் தைலா நகர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியின் ஆங்கில பட்டதாரி ஆசிரியர் திருமதி மைத்திலை கஸ்தூரி ரங்கன் அவர்கள் வண்ணத்து பூச்சியின் கதை என்ற தலைப்பில் உரையாற்றுவதற்காக நம்மோடு இணைஞ்சிருக்காங்க. உடன் உரையாடுகிறார் புதுகை பண்பலையின் மாவட்ட செய்தியாளர் திரு லக்ஷ்மணன் அவர்கள்.
நாம இந்த உலகத்தை நம்ம சுற்றி வரணும் அப்படின்னா நமக்கு அடிப்படையான ஒரு கல்வியும் சரி, அதே போல் நல்ல தகவல்களும் நம்ம தெரிஞ்சுக்கும் விதமாக கல்வி எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அதை தாண்டி புத்தகங்கள் வாசிப்பு அப்படிங்கிறது வந்து பலவிதமான கதைகளாக இருக்கட்டும், கவிதைகளாக இருக்கட்டும், நிறைய படிக்க படிக்க பல தகவல்களையும் நமக்கு தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்குங்க. இந்த மாதிரி கதைகளாக இருக்கட்டும், கவிதைகளாக இருக்கட்டும், நாவல்களாக இருக்கட்டும், இது இதிகாசங்களாக இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம வந்து படித்து புத்தக வாசிப்பு மூலியமாக வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். இதை தெரிஞ்சுக்கிறதோடு மட்டும் இல்லாமல் நம்மளாலையும் கதைகளையும் சரி கவிதைகளாக இருக்கட்டும் எழுத முடியும் அப்படிங்கிற ஒரு விவரத்தை தான் வந்து புத்தக வாசிப்பு எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது, அதனால் நம்மளால் எந்த அளவுக்கு முயற்சி செய்தால் நம்மளாலையும் இது போன்ற எழுத்து துறையில் செயல்பட முடியும் அப்படிங்கிறதுக்கான வகையில் ஒருத்தர் வந்து ஒரு கதையும் எழுதியிருக்காங்க, ஒரு கவிதையும் சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நம்ம விரிவான வகையில் வந்து கேட்கலாம். மேடம் வணக்கம். மேடம்
புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். நான் மைத்திலி கஸ்தூரி ரங்கன். நான் தைலா நகர் நடுநிலைப் பள்ளியில் ஒரு பட்டதாரி ஆசிரியராக பணிபுரிகிறேன். எனக்கு சின்ன வயசுலேருந்து புத்தகங்கள் வாசிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். கதைகள் கவிதைகள்லாம் கூட எழுதியிருக்கேன். கல்கியில், வாரமலரில் இதுலலாம் என்னோடய கதைகள் கவிதைகள்லாம் வந்திருக்கு. 2017 வாரமலரில் டிவியா நினைவு சிறுகதை போட்டியில் கலந்துக்கிட்டு பரிசு வாங்கியிருக்கேன். அந்த சிறுகதை கூட ஒரு பட்டாம்பூச்சியை பற்றின சிறுகதை.
மேடம், இப்போ வந்து பட்டாம்பூச்சியை பற்றி ஒரு கதை எழுதியிருக்கதா சொல்றீங்க இல்லையா?
ஆமாங்க சார்.
அதுக்கு முதல்ல வந்து பட்டாம்பூச்சியை பற்றி ஒரு சில தகவல்களை குறித்து உங்க கதையும் கூட சொல்லலாமே.
அவசியம் சார். பட்டாம்பூச்சி நம்ம நினைக்கிறோம் ரொம்ப குட்டியுண்டா அழகா இருக்குங்கிறத தவிர பட்டாம்பூச்சியை பத்தி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிறது இல்ல. ஆனா பட்டாம்பூச்சி பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல நிறைய தாவரங்கள் உயிர் வாழ்றதுக்கு காரணமா பட்டாம்பூச்சிகள் மாதிரியான உயிரினங்கள் தான் இருக்கு. பட்டாம்பூச்சி கிட்டத்தட்ட 15,000-20,000 வகையான பட்டாம்பூச்சிகள் இருக்கு. பட்டாம்பூச்சிக்கு 2 இறக்கை இருக்குன்னு நினைக்கிறோம், ஆனா உண்மையாவே பட்டாம்பூச்சிக்கு 4 இறக்கைகள் இருக்கு. ஒரு பக்கத்துக்கு 2-4 இறக்கைகள் இருக்கு. பட்டாம்பூச்சிகள் ஒரு சில வாரங்கள் மட்டுமே உயிர் வாழக்கூடியது. ஒரு பட்டாம்பூச்சியால கிட்டத்தட்ட 1 மைல் தூரங்கள் அதால பயணிக்க முடியும். ஒரு வகையான பட்டாம்பூச்சி கனடால இருந்து பக்கத்து நாடு வரைக்கும் கூட பயணிச்சு முட்டையிட்டுட்டு வருதுன்னு சொல்றாங்க. பட்டாம்பூச்சி நம்ம தமிழகத்துல கூட தேசிய விலங்கினம் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்ல, புலி அந்த மாதிரிலாம், அந்த மாதிரி தமிழகத்துல பறவையா நம்ம மரகதபுரா இருக்கிற மாதிரி பட்டாம்பூச்சியா தமிழ் மரவன் பட்டாம்பூச்சிய தேர்ந்தெடுத்திருக்காங்க. பட்டாம்பூச்சியோட இறகுகள் தான் அதை வந்து எதிர்கிட்ட இருந்து காப்பாத்துது. பட்டாம்பூச்சியோட வாழ்நாள நம்ம 1 வாரம் 10 நாள் இப்படின்னு ஒரு ஒரு வகைக்கு ஏத்தாப்புல பிரிக்க முடியும். ஒரு சில பட்டாம்பூச்சி தன்னோட முழு இறகும் முளைச்சு 3 நாள் வரைக்கும் தான் உயிரோட இருக்கும். ஒரு சில பட்டாம்பூச்சி 1-7 நாள் வரைக்கும் கூட உயிரோட இருக்கும். நம்ம அதுக்குள்ள அதை போய் பிடிக்கிறோம், அதோட விளையாடுறோம்னு சொல்லிட்டு அதை தொடும் போது அது கை அதோட இறக்கைகள்ல இருக்கும்ல அந்த வண்ணம், அது நம்ம கையில ஒட்டுச்சுன்னா அதோட இறக்கைகள் பலம் இழந்து போயிரும். அதுக்கப்புறம் பட்டாம்பூச்சியால பறக்க முடியாது. அதோட வாழ்நாளே கிட்டத்தட்ட 1 வாரம் தான். அதையும் நம்ம குறுக்க கூடாது இல்லையா? அதனால பொதுவா பட்டாம்பூச்சி பிடிக்கிறத நம்ம எல்லாரும் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது.
நல்லது மேடம். இந்த பட்டாம்பூச்சியை பற்றி இவ்வளவு தூரம் விரிவாக சொன்னீங்க, அதை பற்றி ஒரு கதை எழுதி பரிசும் வாங்கியிருக்கீங்க, அந்த கதையை கூட சொல்லலாமே.
நான் பட்டாம்பூச்சியை பத்தி ஒரு கவிதையும் எழுதியிருக்கேன், கதையும் எழுதியிருக்கேன். வெற்று தாளன நீள்கிற நிமிடங்களில் சிறகசைத்து கடக்கிறது அந்த வண்ணத்து பூச்சி, நொடிகளுக்குள் நிறம் பூசி ஒளிர தொடங்குகிறது பகல். அந்த கதை ஆரம்பிக்கும் போது அவங்க ஒரு கிராமப்புறத்தோட எல்லையில டவுனோட எல்லையும் சந்திக்கிற ஒரு இடம், அது ஒரு சப்அர்பன் சிட்டி. அந்த ஒரு சப்அர்ப் அந்த இடம், அந்த இடத்துல ஒரு வங்கி கட்டடம் இருக்கு. அந்த வங்கி கட்டடத்துல வினிதான ஒரு பொண்ணு வேலை பார்க்குது. அந்த பொண்ணு டெய்லி டவுன்ல இருந்து அந்த கிராமத்து எல்லையில இருக்கக்கூடிய வங்கிக்கு ஸ்கூட்டியில வந்துட்டு போவான். அந்த மாதிரி வந்துட்டு போகும்போது திடீர்னு பாக்குற ஒரு ஜூலை மாசத்துல அந்த வழி நெடுக்க நிறைய வண்ணத்து பூச்சிகள் மஞ்சள் கலர்ல. வழக்கத்துக்கு மாற இந்த ஆண்டு மட்டும் இந்த ஜூலைல ஏன் இவ்வளவு வண்ணத்து பூச்சிகள் இங்க இருக்கு அப்படின்னு அவளுக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு. அப்போ கூட அந்த பேங்க்ல இருக்க பியூன் சொல்றாரு, என்னன்னே தெரியல மேடம், திடீர்னு எங்க இருந்துதான் இவ்வளோ பட்டாம்பூச்சி வந்துச்சுன்னு தெரியல. காலையில என் சாயந்தரமும் இந்த பக்கம் இவ்வளோ பட்டாம்பூச்சி நிக்குது. என் பையன் நந்து இருக்கானே ஸ்கூலுக்கு வந்தா வீட்டுக்கே வர்றதில்ல, ஸ்கூல் விட்டு பொழுதுக்கும் இந்த பட்டாம்பூச்சி பின்னாடியே திரியறான் அப்படின்னு சொல்றாரு. அவங்க அதை பார்த்துட்டு போயிடுறாங்க. அந்த வினிதாக்கு பட்டாம்பூச்சின்னா ரொம்ப பிடிக்கும். அவங்களோட ஸ்க்ரீன் சேவர், அப்புறம் அவங்களோட கீ செயின் எல்லாத்துலேயும் வண்ணத்து பூச்சியோட படங்களே வச்சிருப்பாங்க. ஒரு நாள் அவங்க பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பியூனோட பையன் வந்து கேக்குறான், அக்கா அந்த பட்டாம்பூச்சி எவ்வளோ அழகா இருக்கு, உங்களுக்கும் என்ன மாதிரி பட்டாம்பூச்சின்னா ரொம்ப பிடிக்குமா அக்கா அப்படின்னு கேக்குறான். வினிதா கேக்குறாங்க, நீ ஸ்கூலுக்கு போலியா, ஏன் இங்க வந்தேன்? இல்லக்கா எனக்கு இன்னைக்கு ஸ்கூல் அரை நேரம் தான். சரி சரி, நம்ம நீ பேங்க் முடிச்சோன்னா வா, நான் உன்ட்ட ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன், அங்க ஒரு கையகல பட்டாம்பூச்சி இருக்குக்கா அப்படின்னு சொல்றான். அவங்க பாக்குறாங்க, கையகலத்துக்கு பட்டாம்பூச்சியா, சரி ஏதோ சின்ன பையன் தெரியாம விளையாட்டா சொல்றான்னு நினைச்சிட்டு, ஆ சரிடா வரேன் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடறாங்க. அப்புறம் அந்த வேலையெல்லாம் மறந்துடுறாங்க. அடுத்த நாள் வண்டி எடுக்கிறதுக்காக கிளம்புறாங்க. ஈவினிங் வேலையை முடிச்சுட்டு அவன் வந்து நிறைய வாசல்ல நின்று இருக்கான். அக்கா அக்கா வாக்கா பட்டாம்பூச்சி பார்க்க போலாம், பட்டாம்பூச்சி பார்க்க போலான்னு கூப்பிடறான். இவங்களுக்கு இந்த சின்ன பையனை நம்பி எப்படி போறதுன்னு இருக்கு. சரி உடனே வீட்டுக்கு போய் என்னதான் பண்ண போறோம், கூப்பிடுறானே போய் அதை என்னதான் பட்டாம்பூச்சி அவ்வளோ பெரிய பட்டாம்பூச்சிங்கிறானே, கொஞ்சம் பெருசா வச்சு இருக்கும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. போனா அவன் அப்படியே ஊருக்கு கிட்ட கூட்டிட்டு போறான். அங்க நிஜமாவே கையகலத்துக்கு ஒரு பட்டாம்பூச்சி இருக்கு. அதை பார்த்தவங்க அப்படியே திகச்சு போய் நின்னுறாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த திகைப்புல அவங்க கழுத்துக்கிட்ட அப்படியே வேர்க்க ஆரம்பிச்சு அந்த பட்டாம்பூச்சி பறந்து வந்து டக்குன்னு அவங்க கழுத்துல உட்காந்து அந்த வேர்வையே குடிக்க ஆரம்பிச்சிருச்சு. டக்குன்னு நந்து என்ன பண்றான், அந்த பட்டாம்பூச்சியை விரட்டுறதுக்காக வேகமா விரட்டுறான். கையால டப்பா நாட்டிக்கிறான், அந்த பட்டாம்பூச்சி பறந்து போய் அங்கிட்ட விழுகுது. உடனே ரெண்டு பேரும் ஸ்கூட்டி எடுத்துட்டு அந்த இடத்த விட்டு வேகமா தள்ளி வந்துடுறாங்க. அந்த பையன் கைய தடவிக்கிட்டே இருக்கான், என்ன நந்து இவ்வளவு பெரிய பட்டாம்பூச்சியா இருக்கு, எனக்கே ரொம்ப பயமா வந்துருச்சு, ஏன்டா அந்த வேலைக்கு போனோம்னு ஆயிடுச்சு, சரி சரி நீ சீக்கிரம் வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அந்த பையனை வீட்டுக்கு அனுப்பிட்டு அவங்களும் வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போயிட்டு அவங்களுக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு, நிஜமாவே இவ்வளவு பெரிய வண்ணத்து பூச்சிகள்லாம் இருக்குமா என்ன அப்படின்னு அவங்க வீட்டுல போய் கம்ப்யூட்டர் எடுத்து வச்சு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க, கூகுள்ல அடிச்சு பாத்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு போன் வருது. என்ன போனுன்னு பார்த்தா அவங்களோட பியூன் தான் போன் அடிக்கிறாரு. அம்மா இன்னைக்கு நந்து சாயந்தரம் உங்க கூட தானே வெளியில வந்தா, என்னன்னே தெரியலம்மா, அவனுக்கு திடீர்னு மயக்கம் வந்துருச்சு, ரொம்ப உடம்பு சரியில்லை, உன்னை ஜிஹெச்ல சேர்த்திருக்கோம், அவனுக்கு என்ன பண்ணுது ஏது பண்ணுதுன்னு ஒண்ணுமே சொல்ல முடியல, அவனுக்கு சுயநினைவே இல்லை, நீங்க தான் கொஞ்சம் ஹாஸ்பிட்டலுக்கு வரணும்மா அப்படின்னு கூப்பிடுறாரு. அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா நல்லா தானே இருந்தான், எப்படி இப்படி ஆயிடுச்சுன்னு. அப்ப நினைச்சு பாக்குறாங்க. அவன் சொல்றான், அக்கா அந்த பட்டாம்பூச்சியில சொன்னதுன்னா இருக்கமா என்னன்னு தெரியலக்கா, கையில ஒரே அரிப்பா இருக்கு அப்படின்னு அவன் சொன்னது ஞாபகம் வருது. வேவேமா ஸ்கூட்டி எடுத்துட்டு அவங்க ஜிஹெச்க்கு போறாங்க. போனோன்னு டாக்டர் கேக்குறாரு, அம்மா நீ தான் அவன் கூட போயிருந்தியா? ஆமா. அவன் என்னம்மா பண்ணான்? அவன் வந்து ஒரு பட்டாம்பூச்சி பிடிச்சான் சார். பட்டாம்பூச்சி பிடிச்சதுக்கெல்லாமா ஆமா இவ்வளவு உடம்பு எல்லாம் போகும், ஏதோ பெரிய விஷமுள்ள ஒரு பூச்சி தாக்குன மாதிரி இருக்கு, உண்மையே சொல்லுமா அப்படின்னு சத்தம் போடுறாரு அவரு. இல்ல சார், நிஜமாதான் அவன் பட்டாம்பூச்சியதான் பிடிச்சான், அந்த பட்டாம்பூச்சி ஒரு கையகலம் இருந்துச்சுன்னு இந்த பொண்ணு சொல்லுது. நீயும் பேங்க்ல ஒர்க் பண்ற, நல்லா படிச்ச பொண்ணுன்னு நம்பி உன்னே கேட்டேன் பாரு, இப்படி பைத்திய மாதிரி உளர்றியே அப்படின்னு திட்டிட்டு அந்த டாக்டர் போயிடுறாரு. அங்க ஒரு கொஞ்சம் யங்கான ஒரு டாக்டர் இருக்காரு, அவர் இப்பதான் பிராக்டிஸ்ல சேர்ந்த டாக்டர். அவர் சொல்றாரு, நீங்க சொல்றத நான் என்னால நம்ப முடியுது, ஏன்னா நான் வந்து கடைசி வருஷம் MBBS படிக்கும் போது ஒரு செமினாருக்காக பூச்சி இனங்களை பத்தி ஒரு ஆராய்ச்சி பண்ணேன், அதுல இந்த மாதிரி கையகல வண்ணத்து பூச்சிகள் ஆப்பிரிக்கா அமேசான் காடுகள்ல எல்லாம் இருக்குன்னு நான் படிச்சிருக்கேன், அதுவும் இல்லாம வியர்வை உறிஞ்சிற வண்ணத்து பூச்சிகளும் இருக்கு, அது நம்ம ஊர்லயே கூட இருக்கு, சில சமயம் நீங்க பாத்திருப்பீங்களே, மண்ணில எல்லாம் கூட சில பட்டாம்பூச்சி உட்காந்துருக்குமே, அதுக்கு உப்பு தேவை, அந்த மாதிரியான வண்ணத்து பூச்சி எல்லாம் அளவுல சிறியதா இருக்கும், ஆனா நீங்க சொல்ற மிகப்பெரிய பட்டாம்பூச்சி வியர்வைய சாப்பிடுறத நான் படிச்சது இல்லையே. சரி எதுக்கும் நான் ஒரு சில ஆராய்ச்சி பண்ணிட்டு உங்களை அப்புறமா போன் பண்ணி கான்டாக்ட் பண்றேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு அந்த டாக்டர். இந்த பொண்ணு வீட்டுல உட்காந்துருக்கா. அப்ப அவங்க போன் அப்போ என்ன பண்றாங்க, இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது, சரி நம்ம எதுக்கும் அந்த இடத்துக்கு போய் பார்க்கலாம், அந்த இடத்துல ஏதாச்சும் பட்டாம்பூச்சி இன்னும் இருக்குதா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கும் போது, இப்போ நைட்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, இப்போ போனால் சரியா வராது, நாளைக்கு காலையில போகலான்னு ரெண்டு பேரும் முடிவெடுக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில அந்த பட்டாம்பூச்சி இருக்கிற இடத்துக்கு போகும்போது அங்கே எல்லா மக்களும் தட 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 கிராமத்து மக்கள்லாம் ஓடிட்டு இருக்காங்க, ஒரே பரபரப்பா இருக்கு. உன்னை பிடிச்சிருந்த இந்த அம்மா கேட்குறது, எங்க எல்லாரும் ஓடுறீங்க ஓடியாது என்ன பிரச்சனை அப்படின்னு இந்த வினிதா கேக்குறாங்க. அப்போ அவங்க ஒரு பொண்ணு என்ன சொல்றா, நமக்கு நந்து இருப்பாங்க, அந்த நந்துவோட ஃப்ரெண்டு ஒரு சின்ன பையன் இருப்பாங்க, அவங்க அம்மாச்சி இங்கதான் இருந்துச்சு. அந்த அம்மாச்சி திடீர்னு இன்னைக்கு காலையில ஒரு லெட்டரை கொண்டு வந்து கொடுத்துச்சு. அந்த லெட்டரை எடுத்துக்கிட்டு நாங்க போய் பார்த்தோம், நம்ம ஊர் பக்கத்துல கடைசியில எல்லையில ஒரு சயின்டிஸ்ட் ஒருத்தர் குடியிருந்தாருல, அந்த தீ வீடு தீ பிடிச்சி எரிஞ்சிருச்சு, எல்லாரும் அங்கதான் ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே இவங்க யோசிச்சு பாக்குறாங்க, அவங்க ரெண்டு பேரும் எப்பயுமே அது ரொம்ப ஒரு போக்குவரத்து நெரிசல் இல்லாத ஒரு அநாதரமான ரோடு மாதிரி இருக்கும், சத்தமே இருக்காது. ஆனா அந்த சயின்டிஸ்ட் வந்ததுல இருந்து திடீர் திடீர்னு அவரோட ஜீப் எடுத்துட்டு சர்ரு சர்றுன்னு போறதும் வர்றதுமா இருப்பாரு. ஓஹோ அந்த சயின்டிஸ்டா, அவர் யார் கூடமே பேச மாட்டாரு, அச்சோ அவருக்கு என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, சரி சரி இந்த நந்தோட ஃப்ரெண்டோட பாட்டி ஒருத்தவங்க இருக்க ஏதோ லெட்டர் வச்சிருக்காங்க நீங்களே, அந்த லெட்டர் என்ன அப்படின்னு கேட்டாங்க. இதான் ஏதோ இங்கிலீஷ்ல எழுதியிருக்காரு, எங்களுக்கு ஒண்ணுமே புரியல, நீங்க தான் கொஞ்சம் படிச்சு சொல்லணும் அப்படின்னு அவங்க எல்லாம் கொண்டு வந்து வினிதாட்ட கொடுக்குறாங்க. அந்த கடிதத்தை படிச்சு பார்த்துட்டு இருந்த வினிதாக்கு அப்படியே இன்னும் பல பல ஆச்சரியங்கள் காத்திருக்கு. என்னன்னா அந்த கடிதத்தை எழுதினவர் மிகப்பெரிய சயின்டிஸ்ட், அவர் வந்து இவங்க நிறைய தடவை பேப்பர்கள் எல்லாம் சொல்லப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு விஞ்ஞானி. கிராமத்து மக்கள் ஏதோ விஞ்ஞானி ஏதோ விஞ்ஞானின்னு சொல்லிட்டு இருந்தாங்க, ஆனா இவர் தானே தெரியாம போயிடுச்சே அப்படின்னு ஆச்சரியப்பட்டபடி வினிதா அந்த கடிதத்தை எடுத்து படிக்கிறாங்க. அந்த கடிதத்துல இருந்து இன்னொரு ஒரு குறிப்பு கீழே விழுகுது, அத அந்த டாக்டரும் கூட தான் வந்திருந்தாரு, அந்த இளம் டாக்டரும், அவர் அந்த குறிப்பை எடுத்து படிச்சிட்டு இருக்காரு. அப்போ இந்த வினிதா அந்த கடிதத்துல என்ன செய்தி படிச்சாங்கன்னா, அந்த சயின்டிஸ்டோட மனைவி ஒரு தடவை பிரசவத்துல இறந்து போயிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு உப்பு சத்துப்பாடு குறைபாடு இருந்துச்சு. அந்த உப்பு சத்து குறைபாடுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சயின்டிஸ்ட் ஆராய்ச்சி பண்றாரு. நம்ம மனைவியே இப்படி இறந்து போயிட்டாங்களே, உலகத்துல வேற எந்த கர்ப்பிணியும் உப்பு சத்து குறைபாடால இறந்து போக கூடாது, அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு ஆராய்ச்சி பண்றாரு. அப்ப மனித உடல்ல இருக்க வியர்வையில தான் அதுக்கு மருந்து இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாரு. அப்போ வியர்வை உண்ணும் வண்ணத்து பூச்சிகளை பத்தி அவருக்கு தெரியுங்கிறதுனால அந்த வண்ணத்து பூச்சிகளை வச்சு மனித வியர்வையை கலெக்ட் பண்ணி அதை ஆராய்ச்சி பண்றாரு. ஆனா அது அளவுல ரொம்ப சிறியதா இருக்கிறதுனால அவருக்கு நிறைய வியர்வை கிடைக்கல. அப்பதான் அவர் ஒரு ஐடியா பண்றாரு, அமேசான் காடுகள்ல இருக்கிற ஒரு அரிய வகையான மிகப்பெரிய வண்ணத்து பூச்சிகள் இருக்கு, அதோட ஒரு இறக்கை நம்ம ஒரு கையளவு இருக்கும், அந்த வண்ணத்து பூச்சிகளையும் இந்த சின்ன வியர்வை உறிஞ்சும் வண்ணத்து பூச்சிகளையும் நம்ம வந்து கிராஸ் பிரீட் பண்ணலாம், அந்த மாதிரி கலப்பின சேர்க்கை பண்ணணும்னா ஒரு பெரிய வகை வண்ணத்து பூச்சி கிடைக்கும், அது வியர்வையும் குடிக்கும், நிறைய வியர்வையும் கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஐடியா பண்றாரு. பண்ணி அந்த மாதிரி உருவாக்கிக்கிட்டாரு. அதுல அவருக்கு மூணு வண்ணத்து பூச்சிகள் கிடைக்குது. அது வியர்வைய அவர் உப்பு தான் அவரோட மெயினான தேவைங்கிறதுனால அந்த பூச்சிகளுக்கு சோடியம் காதலன் சோடியம் காதலின்னு பேர் வைக்கிறாரு. அதுல இருந்த ரெண்டு பெண் வண்ணத்து பூச்சிகள் இறந்து போயிடுச்சு, ஒரே ஒரு ஆண் வண்ணத்து பூச்சி மட்டும் இருக்கு. அந்த வண்ணத்து பூச்சி என்ன பண்ணுது, இவரோட வியர்வையை எடுத்து எடுத்து அவருக்கே கொடுக்குது, அவரும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு. ஒரு நாள் அந்த வண்ணத்து பூச்சி ரொம்ப காட்டுத்தனமா நடந்துக்குது, அவரால் கட்டுப்படுத்திக்கவே முடியல, இப்படியோ தப்பி தவறி அந்த வீட்டை விட்டும் வெளியில பறந்து போயிடுச்சு. ஆஹா, இந்த வண்ணத்து பூச்சி வெளியில போய் வேற எந்த வண்ணத்து பூச்சியோடையாவது கலந்து முட்டையிட ஆரம்பிச்சிச்சுன்னா இது மாதிரி நிறைய சோடியம் காதலன்கள் பிறக்க ஆரம்பிச்சிருமே, இந்த மாதிரி நிறைய சோடியம் காதலிகள் பிறக்க ஆரம்பிச்சிருமே, இதெல்லாம் மனிதனுக்கு மிகப்பெரிய தீங்கா அமைஞ்சிட்டா என்ன பண்றது அப்படின்னு சயின்டிஸ்ட் மூணு நாளா அந்த வண்ணத்து பூச்சியை தேடிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா அந்த வண்ணத்து பூச்சி கிடைக்கல. இதுக்கு மேல யாராவது அந்த வண்ணத்து பூச்சியை பாத்தீங்கன்னா தயவு செய்து அதை எரிச்சிருங்க அப்படின்னு கடிதம் எழுதி வச்சுட்டு அவரு இறந்து போயிட்டாரு, சூசைட் பண்ணிக்கிட்டாரு. இதே குறிப்பை தான் அந்த தாள்ல எழுதி வச்சிருக்கிறாரு, அதை யங் டாக்டர் படிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இந்த அதுக்குள்ள அந்த இடத்துல இருக்கவங்க எல்லாரும் இப்படிதானா இப்படிதானான்னு செய்தி பரவி, டிக்டாக் அது இது வாட்ஸ்அப்புன்னு பரவி எல்லாம் ப்ரெஸ் மீடியா எல்லாம் அந்த இடத்துல திடீர் திடீர்னு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வாக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்போ அவங்க தூரத்துல ஸ்கூட்டி நிறுத்திருந்தாங்கல்ல, அதுல அவங்களோட கர்ச்சீஃபை மறந்து வச்சு வந்துட்டாங்க. அந்த கர்ச்சீஃப்ல அந்த அம்மாவோட வியர்வை இருக்கு. அந்த வண்ணத்து பூச்சி வினிதாவுடைய வியர்வையை முகந்து பாத்திருந்ததுனால வினிதாவை அதுக்கு நல்லா தெரியும். அந்த இறக்கை நீளமான வண்ணத்து பூச்சி வினிதாவோட கேன்கர்ச்சீஃப்ல போய் உக்காந்துருக்கு. அந்த நேரம் அந்த பக்கம் வந்த ஒரு மீடியா வேன் அதை இடிச்சிட்டு போயிடுது. அந்த மீடியா வேனோட வீல்லே பட்டு அந்த சோடியம் காதலன் இறந்து போயிருது. இதுதான் கதை.
இல்லை மேடம், இப்போ இந்த மன்னத்து பூச்சியோட இது வந்து கதையோட கரு வந்து நீங்கள் எடுத்து எழுதியிருக்கீங்க, இது வந்து உண்மையான ஒரு சம்பவமான ஒரு கதையா?
இல்லை சார், இது உண்மை சம்பவம் இல்லை. ஆனால் எப்பயுமே இயற்கைக்கு மாறாக நம்ம ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறோங்கும் போது ரொம்ப ரொம்ப எச்சரிக்கை உணர்வோடு இருக்கணும், இல்லைன்னா அது நமக்கே ஏதாவது தீங்கு விளைவிக்கும் அப்படிங்கிற நோக்கத்தோடு எழுதப்பட்ட கதை சார்.
ரைட், அதாவது இந்த கதை மூலியமாக நாம் வந்து சரியானதை தேர்ந்தெடுக்கலன்னா நமக்கே அது திருப்பி பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா அமையும் அப்படிங்கிற ஒரு கருவா எழுதிருக்கீங்க மேடம்.
ஆமாங்க சார், ஆமாங்க சார்.
நன்றி மேடம். நல்ல ஒரு கதையையும் பட்டாம்பூச்சியை வைத்து ஒரு கதையோட ஒரு கருவை கொடுத்து எந்த அளவுக்கு நம்ம அதை வந்து சரியான வகையில் பயன்படுத்த நமக்கு நன்மை பயக்கும், அதே நேரத்தில் தவறான பாதையை தேர்ந்தெடுத்தா பாதிப்புகள் உருவாக்கும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு தகவலையும் கொடுத்துருக்கீங்க. புதுகை பண்பலை மற்றும் நேயர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியையும். இது போன்ற கதைகளை இன்னும் மேலும் மேலும் நல்ல தகவல்களை உள்ள கதையாக எழுத வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மேடம்.
மிக்க நன்றி சார். இது மாதிரி எனக்கு தேடி வாய்ப்பு கொடுத்தமைக்காகவும், இவ்வளோ நேரம் இந்த கதையை என்னோட பகிர்ந்துகிட்டமைக்காகவும், நேயர்களுக்கும் புதுகை பண்பலை வானொலிக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார்.
நன்றி மேடம்.
இதுவரை வண்ணத்து பூச்சியின் கதை என்ற தலைப்பில் உரையாற்றிய புதுக்கோட்டை மாவட்டம் தைலா நகர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியின் ஆங்கில பட்டதாரி ஆசிரியர் திருமதி மைதிலி கஸ்தூரி ரங்கன் அவர்களுக்கு புதுகை பண்பலையின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். உடன் உரையாடியவர் திரு லக்ஷ்மணன் அவர்கள். இந்த நிகழ்ச்சியை பற்றிய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. உங்களுடைய கருத்துக்களை வந்து அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6380077950. மீண்டும் தெரிவிக்கப்படுகிறது, 6380077950 என்ற எண்ணிலும் புதுகை எஃப்எம் 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.